வணக்கம் தந்தை சூமா ஜெய்சிலன். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நாங்கள் தங்களை வரவேற்கின்றோம். தங்களது இந்த எழுத்து ஆர்வம் பற்றி முதல்ல எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். படிக்கின்ற காலத்திலேயே எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னுடைய ஆசிரியரிடமிருந்து தான் எனக்கு கிடைத்தது. என்னுடைய ஆசிரியர் திரு ஜோல்னா ஜவஹர் அவர்கள் அதிகமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர். ஆக அந்த காலத்திலேயே பள்ளிக்கூடத்திலே கரும்பலகையிலே கவிதைகளை எழுதி போடச் சொன்னார். அப்படி எழுதிய பொழுது அவர் கொடுத்த ஊக்கம்தான் எனது எழுத தூண்டியது. அவ்வாறு எழுத தொடங்கிய பொழுது சமூக நிகழ்வுகள் தான் என்னை பாதித்தது. என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு பச்சை சருகுகள். அதிலே பார்த்தோமே என்றால் ஏறக்குறைய ஒரு நாட்காட்டி போல நான் பேருந்திலே பயணிக்கிற பொழுது அல்லது எங்காவது சென்று வருகிற பொழுது நான் பார்த்த நிகழ்வுகள் என்னை பாதித்தது. நான் கவிதையாக பதிவு செய்திருக்கிறேன். ஆக என்னுடைய ஒவ்வொரு படைப்புமே ஏதோ ஒரு பாதிப்பில் என்னை தள்ளியதாகத்தான் இருக்கிறது. இன்று வாசித்தாலும் கூட அந்த பழைய நிகழ்வுகளுக்குள் என்னை சென்று அதன் வழியாக மக்களுடைய நிகழ்வுகளையும் புரிந்து கொள்வதற்கு எனக்கு வழிவகுக்கிறது.
தாங்கள் புனித பீட்டர் தமியான், அமைதியின் அருளோவியம், பச்சை சருகுகள், எந்த பிழையால் இந்த தலைமுறை, திருநங்கைகள் வாழ்வியல் இறையியல், இப்படி பலதரப்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள். இதில் கவிதைகளும் உள்ளடக்கம். இந்த படைப்புகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
அந்த எந்த பிழையால் இந்த தலைமுறை என்ற புத்தகத்தை சொல்லும் பொழுது திருச்சிக்கு அருகில இருக்கிற வாழவந்தான் கோட்டை இலங்கை அகதிகள் முகாமிற்கு 3 ஆண்டுகள் பணியாற்ற சென்றேன். அங்கே பணியாற்ற சென்ற வேளையில அந்த பிள்ளைகள் மத்தியிலே நான் பார்த்தது, இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த முதல் தலைமுறையினர் படிப்பை விட்டிருந்தார்கள். இரண்டாவது தலைமுறையினர் படித்து வேலை கிடைக்காததால் கல் உடைக்க சென்று கொண்டிருந்தார்கள். மூன்றாவது தலைமுறையினர் இதை பார்த்த பிறகு அதிகமாக காதல் வயப்பட்டு படிக்கின்ற வயதிலேயே பிரதர் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சூழல் இருந்தது. அதிலிருந்து பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேர்விடும் நம்பிக்கை என்ற ஒரு இதழை அந்த பிள்ளைகளுக்காக தொடங்கினோம். ஆக முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகளுக்கு ஈழத்துடைய வளமையான வரலாறுகளை சொல்லி அந்த பிள்ளைகளை சிந்திப்பதற்கும் எழுதுவதற்குமாக அந்த பிள்ளைகளை தூண்டியது தான் அந்த கட்டுரை. அதை தொகுத்து தான் நான் எந்த பிள்ளையால் இந்த தலைமுறை என்று கொண்டு வந்தேன். அதேபோல ரேவதி என்ற ஒரு திருநங்கை, உணர்வும் உருவமும் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தார்கள். அதை வாசித்த பிறகுதான் திருநங்கைகளுடைய வலி என்ன என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது. ஆக அவர்களை பற்றியும் விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டுதான் குருத்துவத்திற்காக நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆய்வுக் கட்டுரையை திருநங்கைகள் வாழ்வியல் இறையியல் என்ற தலைப்பில் அதை தொகுத்து அவர்கள் விவிலியத்தில் எந்த விதத்திலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய வலி என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கொடுக்க முடிந்தது. அடுத்து புனிதர்களோடு வழி நடக்க வழி நடத்த என்ற அந்த புத்தகம் ஏறக்குறைய 432 புனிதர்களை உள்ளடக்கியது. 960 பக்கங்களுக்கு 3 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. ஓராண்டுக்குள்ளாக அது 3 பதிப்புகளை தொட்டிருக்கிறது. ஆக புனிதர்களோடு என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள, குழந்தைகளுக்கு புனிதர்களை பற்றி சொல்வதற்கு, மக்களிடம் அந்த புனிதர்களுடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு, விசுவாச சான்று அனைத்தையும் மக்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு தளம் கிடைத்தது. ஆக அது மக்களுக்காகவே ஒவ்வொன்றையும் நான் எந்த இடத்தில் பணி செய்கிறேனோ, யாருக்காக பணி செய்கிறேனோ, அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு செய்த இந்த ஒரு சின்ன சேவை தான் நூல் வடிவிலே வெளிவந்திருக்கிறது.
இந்த நாவலர் மன்றம், புனித சந்தியாகப்பர், புனித பீட்டர் தமியான், இந்த படைப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
புனித பீட்டர் தமியான் முழுக்க முழுக்க தான் தொழுநோய் இருந்த ஒரு சூழ்நிலையில் கூட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதுவது, தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு நபர் யதார்த்தமாக அந்த பீட்டர் தமியான் புத்தகத்தை வாசித்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த அந்த உந்துதலால் இதை முழுக்க மீண்டுமாக தட்டச்சு செய்து இணையத்தில் வெளியிட்டதோடு தொடர்ந்து தினம்தோறும் அன்றன்று புனிதரை பற்றிய ஒரு படம், அவர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியம், இதனை தினந்தோறும் தொடர்ந்து இணையதளத்தில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். ஆக எனக்கு கிடைத்த ஒரு தாக்குதல் பிறருக்கும் இந்த புத்தகம் வழியாக கிடைத்திருக்கிறது. புனித சந்தியாகப்பர் சிவகங்கை மறை மாவட்டத்தை பொறுத்தளவில் பல்வேறு தளங்களுக்கு மக்களை வழிநடத்தக்கூடியவர், மக்களுக்கு ஒரு ஆன்மீக சக்தியாக ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர். ஆக அவரை பற்றியும் தேடி வாசிப்பதற்கு ஒரு தளம் கிடைத்தது. எனக்கும் சரி, அது வாசிப்பவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய உந்து சக்தியாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது.
தந்தை ஜெய்சிலன், இன்றைய படைப்புகளை பற்றி பொதுவாக எப்படி இருக்கின்றன?
இந்த தமிழக சூழ்நிலையில் நிறைய எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், நிறைய நூல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையை பார்த்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நூல்கள் நிறைய வருகிறது. நாம் சென்று புத்தக கண்காட்சிகளை பார்த்தோமே என்றால் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் தான் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. மக்களை சிந்திப்பதற்கு அல்லது சமூக சூழ்நிலையை கடந்து அவர்கள் வாழ்வதற்கு அல்லது சமூக சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு தேவையான புத்தகங்கள் வெகு சில. ஆக மக்கள் இப்போதைய சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை அல்லது மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு அல்லது ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்வதற்கு என்ற சூழ்நிலையில் தான் புத்தகங்கள் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. அதே வேளையிலே ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல், ஒரு வாசிப்பு என்பது கொஞ்சம் குறைவுதான். ஒருவேளை அதை நோக்கி மக்களை நாம் ஈர்க்காதது, அல்லது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் நூல்களை கொண்டு சேர்க்காதது கூட நம்முடைய குறையாக இருக்கலாம்.
முதல் முறையாக இத்தாலி நாட்டுக்கு ரோம் நகருக்கு வந்திருக்கின்றீர்கள். ரோம் நகரில் பல புனிதர்கள் காலடி பதித்த இடங்களை பார்த்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன?
முதலில் ரோமையில் வந்து இறங்கியவுடன் ஒரு புல்லரிப்பு தான் எனக்கு ஏற்பட்டது. நிறைய புனிதர்கள் வாழ்ந்த இடம், அல்லது மனிதர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து ரத்தம் சிந்திய இடம். புனித பவுல் பசிலிக்காவுக்கு சென்றிருந்தேன். அவரை கட்டி போட்டிருந்த அந்த செயின், அவருடைய கல்லறை, அவருடைய கையில் இருக்கிற வாழ் அனைத்தையும் பார்க்கிற பொழுது இயேசுவுக்காக ஒரு புறவினத்தார் இவ்வளவு தூரம் பணியாற்றுகிறார் என்ற அந்த ஒரு புள்ளரிப்பு தான் எனக்கு அதிகமாகவே வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ மனதுக்குள் ஒரு தாக்கத்தையும் ஒவ்வொரு திருத்தலங்களும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே நாம் வாழ்கின்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கும், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களையும் பார்க்கிற பொழுது, அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையையும் பார்க்கிற பொழுது, இயேசுவுக்காக எவ்வளவு தூரம் அவர்கள் உறுதிப்பாட்டோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு உத்வேகத்தை மீண்டும் மீண்டுமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிந்தனை ஓட்டம் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது.
தமிழகத்துக்கும் இங்கு வாழும் மக்களுக்கும் என்ன வேறுபாட்டை காண்கின்றீர்கள்?
இங்கு வாழ்கிற மக்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கை என்ற நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அடுத்தது வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். இன்னொரு புறம் அதிகமாக மக்கள் பயணத்தில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அது கோவிலாக இருக்கலாம், அல்லது மற்ற கடைகளாக இருக்கலாம், பல்வேறு இடங்களில் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பகுதியிலே வாழ்க்கையை அனுபவிப்பது என்பது கொஞ்சம் குறைவுதான். ஆனால் அதே வேளையில் தன் குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளுடைய நலன் என்ற ஒரு அதிகமான அக்கறை இருக்கிறது. இங்கே அந்த அக்கறை குறைவதையும் பார்க்கிறோம். நாங்கள் பயணிக்கிற பொழுது அருகில் இருக்கிற நண்பர் சொல்லிக்கொண்டே வந்தார், ஒரு சில பெற்றோரும் பிள்ளைகளும் பேசிக்கொள்கிறதெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். பிள்ளைகள் ஒரு பொறுப்பில்லாததோ, அல்லது ஒரு ஒழுக்கம் குறைந்த ஒரு சூழ்நிலையிலோ ஒரு பேசுவதையும் நாம் கேட்க முடிகிறது. அதே வேளையிலே இங்கே உழைத்தால் அவர்களால் வாழ முடியும், உழைக்காவிட்டால் வாழ முடியாது என்ற சூழல் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் இங்கே திறமை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அசிசியார் போல வேடமிட்டு ஒரு பணம் கேட்கிற பிச்சை தான், ஆனாலும் கூட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அவர்கள் கேட்கின்ற ஒரு விதம். நம்முடைய தமிழ்நாடு என்று எடுத்துக்கொள்கிற பொழுது மக்களுக்கு கல்வி என்ற ஒரு சிந்தனை அதிகமாகவே இருக்கிறது. நிறைய படிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், தன்னையும் இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற சிந்தனை அதிகமாகவே இருக்கிறது. அதை நோக்கிய தேடலிலே அவர்கள் உறவுகளையும் இழுத்துக்கொண்டு, தன்னுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் இழுத்துக்கொண்டு அவர்கள் பயணிப்பது சிக்கலான ஒன்றுதான். ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
தந்தை சுமா ஜெய்சீலன், தாங்கள் ஒரு இளம் குரு, ஒரு துடிப்புள்ள ஒரு அருள் பணியாளராக தெரிகின்றீர்கள். தங்களது எதிர்கால திட்டம் என்ன?
என்னுடைய எதிர்கால திட்டம், எனக்கு குழந்தைகள் சார்ந்த பணி கொஞ்சம் ஆர்வமானது. பிள்ளைகள் வாசிக்க வேண்டும், பிள்ளைகள் எழுத வேண்டும், இந்த சமுதாயத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனை ஏற்கனவே எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அதோடு கூட பிள்ளைகளுக்கு இந்த புனிதர்கள் சார்ந்து அதிகமாக சொல்ல வேண்டும். என்றால் புனிதர்களை எழுதிய பிறகு வாசிக்க வாசிக்க எனக்கே ஒரு உத்வேகம் பிறந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மறைக்கலி வகுப்புகள் முழுக்க புனிதர்களைத்தான் நான் கதைகள் போல சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தந்தை கோட்டார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை மேரி ஜான் சொல்வார்கள், கதையை கதை போல் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அங்கு பிள்ளைகளிடம் இந்த புனிதருடைய வரலாறையே நான் கதை போல் சொல்லுகிற பொழுது, பிறகு எங்கு பார்த்தாலும் அந்த புனிதரை குறித்து கேட்டால் பிள்ளைகள் உடனே பதில் சொல்கிறார்கள். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அங்கு பிள்ளைகள் மத்தியிலே அந்த புனிதருடைய வரலாறை நாம் கொண்டு செல்கிற பொழுது, நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அறநெறி சார்ந்த வாழ்க்கையாக, ஒரு ஆன்மீகத்தில் சேர்ந்து இயேசுவோடு அல்லது அன்னை மரியாளோடு ஒரு பக்தியோடு வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாகவும் உருவாக்க முடியும். அதை குறித்து என்னுடைய திட்டம் இருக்கும் என நம்புகிறேன்.
தந்தை சுமா ஜெய்சீலன், வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தங்களது இந்த எழுத்து ஆர்வம், தங்களது இலக்கிய படைப்புகள், இன்னும் தங்களது ரோம் அனுபவம் இவை பற்றி எம் நேயர்களுக்கு விளக்கினீர்கள். இந்த கருத்து பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி. தங்களது எதிர்காலம் சிறக்கட்டும், வளம் பெறட்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம். பகிர்வுக்கு மீண்டும் நன்றி, வணக்கம்.
நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வத்திக்கான் வானொலிக்கு அழைத்த வத்திக்கான் வானொலிக்கும் வானொலி நேயர்களுக்கும் மனமிறைந்த நன்றிகளும் ஆசீரும்.
வணக்கம்.